الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى أصل كل العبادات فالله تعالى يقول واتقوا القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم تعالى رجل من أصحابه من أحق بحسن صحابتي فقال أمك رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم அருளில் அளவற்ற அன்பில் நிகரற்ற உண்மையில் எமது கற்பனையில் தோன்றுகின்ற உரு அமைப்புகளுக்கெல்லாம் அட்பாற்பற்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹ், அவன் தனித்தவன், அவனுக்கே புகழ் அனைத்தும் முழுமையாக உரித்தாகட்டும் என்ற புகழோடு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சலவாத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என பிரார்த்திக்க பின்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுடைய கட்டளையில் ஒன்றாகிய ஜும்மாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுக்கு விருப்பமாகிய மஸ்ஜிதிலே நவயத்துல் இத்திகாப் லில்லாஹி தஆலா அல்லாஹுக்காக இந்த பள்ளியிலே தங்கியிருக்கின்றேன் என்ற நீயத்தோடு அந்த அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய வாலிபர்களே, அருமைக்கிறார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுடைய கட்டளைகள் எவைகளாக இருக்கின்றனவோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், அவனது விளக்கல்கள் எவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றனவோ அவைகளை தவிர்ந்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்ற இறுதி உபதேசமும் நசீகத் என்ற நல்லுபதேசமும் செய்து கொள்கின்றேன். இந்த உலகில் வாழுங்காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து அவனை தக்வா செய்து ஈமான் வாழ்ந்து அதே ஈமானில் எங்களுடைய இறுதி மூச்சு அமைவதற்கல்லா இம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். மேலான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஓதிய ஓதக்கேத்த அந்த ஆயத்தினுடைய கருத்தை விளங்கியவர்களாக இன்றைய ஹுத்பாவை நாங்கள் ஆரம்பம் செய்வோம். وَقَلَا رَبُّكَ اللَّا تَعْبُدُ إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. இங்கே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இரண்டு விடயங்களை முடிவு செய்திருக்கின்றான், தீர்மானித்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய தீர்மானம், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் உங்களுடைய வணக்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்கிவிட வேண்டாம் என்பது உங்களுடைய ரப்புடைய கட்டளையாக தீர்மானமாக இருக்கின்றது. அத்தோடு வபில் வாலிதைன் இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுடன் தாய் தந்தையுடன் நல்ல விதமாக நடந்து கொள்வதும் அல்லாஹ் உங்கள் மீது பணித்த பொறுப்பாக கடமைப்பாடாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இம்மா எவ்வளுதன்ன இந்தக்கள் கிபர் அகதுகுமா அவ் கிலாகுமா பலா தக்குல் லகுமா உஃபின் பலா தன்ஹருகுமா வக்குல் லகுமா கௌலன் கரீமா. உங்களுடைய பெற்றோர்கள், பெற்றெடுத்தவர்கள், பாடுபட்டவர்கள், அவர்கள் ஒரே நிலைமையில் இருக்க மாட்டார்கள். தன்னாடுகின்ற முழுமையை அடைவார்கள். ஏழாமை அவர்களை தொட்டுவிடும். அந்த நேரங்களில் இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பலா தக்குல் லஹுமா உம்மின் உஃபின்,
அவருடைய முதுமையை, ஏழாமையை, அவருடைய பலவீனத்தை கண்டு இலகுவான, அற்பமாக இலகுவாக பாதிக்கக்கூடிய உப்பின் சி என்ற வார்த்தையை கூட சொல்லிவிடாது. பெருமதியானவர், அவர்களை எந்த நிலைமையிலும் விரட்டி விடாதீர்கள். பக்குல்லகுமா கௌலன் கரீமா, இடலிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நேரங்களிலும் கௌலன் கரீமா, அன்பான, ஆறுதலான, அமைதியான, இரக்கமான வார்த்தைகளை அவர்கள் முன்னால் வெய்யுங்கள் என்று குர்ஆன் எங்களை பணிக்கின்றது. அருளோடு அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள், இரக்கத்தோடு இருங்கள், பணிவோடு அவர்களிடம் நடந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் போதாது, வக்குர் ரப்பிர் ஹமுமா கமா ரப்பயானி சகைரா, எங்களை சிறிய பிராயத்தில் தாய் தன் மடியில் வைத்தும் தந்தை தன் தோளில் சுமந்தும் எவ்வளவு உன்னிப்பாக, கவனிப்பாக, ஆர்வத்தோடு, ஆசையோடு அரவணைத்தார்களோ, இரக்கத்தோடு எங்களை தழுவிக்கொண்டார்களோ, அதை போன்று யாழ்வா அவர்களை நீ இரக்கத்தோடு கவனிப்பாயாக என்ற பிரார்த்தனையை செய்யுமாறும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். பெற்றோர்களுக்காக ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகின்றான், ரப்பிர் ஹமுமா கமா ரப்பியானி சகைரா, எங்களை சிறிய பிராயத்தில் எவ்வாறு அவர்கள் கண்ணுக்குள் வைத்து பார்த்தார்களோ, கல்போடு அவர்கள் பூத்தி பார்த்தார்களோ, அதே போன்று என்றென்றும் அவர்களை நீ அருள் பார்வையோடு வளர்த்தெடுப்பாயாக, பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்குமாறும் அல்லாஹ் குர்ஆன் என்று சொல்கிறேன். சூரத்துல் இஸ்ரா, அதற்கு இன்னொரு பேர் இருக்கின்றது பனி இஸ்ராயில். இந்த அத்தியாயத்திலே 23-25 அத்தியாயமாக வசனங்களாக இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை பற்றி விளங்க வேண்டியிருக்கின்றது, அவருடைய பொறுப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. குர்ஆனை எடுங்கள், புரட்டி, அதிலே 23 அத்தியாயம் தொடக்கம் 25 வசனம் வரையும் புரட்டி பார்க்கின்ற போது, பனு இஸ்ராயில் என்ற பெயரிலும் இருக்கும், அல்லது இஸ்ராயில் என்ற பெயரிலும் அந்த அத்தியாயம் பெயரிடப்பட்டிருக்கும், அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. வேறொரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆன் இதை சொல்கின்றான், பெற்றோர்களை பற்றியும் சொல்கின்ற போது, பலவீனத்துக்கு மேலால் பலவீனம், ஏழாமைக்கு மேலால் ஏழாமை, உங்களை சுமந்து கொண்டவர்கள் தான் உங்களுடைய பெற்றோர்கள். உங்களுடைய தாய் தன்னுடைய ஏழாமை காலங்களிலே முடியாமல் உங்களை 10 மாதங்கள் சுமந்திருக்கின்றார். இப்படி தாய் எங்களை சுமந்த விதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். எங்களுக்கு சொல்லித்தந்து அவருடைய தாயோடு நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே லுக்மான் என்ற அத்தியாயத்திலே 14 வசனமும் 15 வசனமும் எமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தாய் தந்தையர்கள் எங்களை பெற்றவர்கள், எங்களை வளர்த்தவர்கள், எங்களுடைய எதிர்காலம் நல்ல விதமாக அமைய வேண்டும் என்று எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இருந்தவர்கள், அவர்களை இழந்திருக்கின்றோம், அவர்கள் எங்களோடு இருந்தும் இருக்கின்றார்கள். அது இந்த பெற்றோர்களுடைய விஷயத்திலே நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குர்ஆனுடைய தெளிவிலே, ஹதீஸுடைய தெளிவிலே, நானும் எனது தந்தையும் நானும் எனது தாயும் என்கின்ற தலைப்பிலே இன்றைய ஹுத்பா அமைய இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பனு இஸ்ராயிலுடைய காலங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், கிதாபுல் அன்பியா, நபிமார்களுடைய பாடம் என்கின்ற அந்த பாடத்தில் அமைந்த ஒரு ஹதீஸை, அது ரசூலுல்லாஹுடைய காலத்திலே நடந்த சம்பவம் அல்ல, பனு இஸ்ராயிலுடைய காலத்திலே நடந்த சம்பவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்து சஹியான புகாரி என்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். பனு இஸ்ராயில் காலத்திலே ஜுரைஜ் என்கின்ற ஒரு வாலிபர் இருக்கின்றார். அந்த வாலிபர் மிகவும் பேணுதலானவர், பக்தியுடையவர், மிகவும் இலகுவான வார்த்தையில் சொல்ல போனால் ஒரு ஆபிதாக இருந்தார். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நல்லடியாக இருந்தார். அவருக்கு ஒரு தாயும் இருந்தார். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது துவக்கத்திலே இவ்வாறு ஆரம்பித்தார்கள். மூன்று குழந்தைகள் சிறிய பிராயத்திலே பேசியிருக்கின்றார்கள். மடியிலே தாயின் மடியிலிருந்து பேசிய மூன்று குழந்தைகள் இருக்கின்றார்கள். அதில் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை மனம் நொந்து வந்து அல்லாஹ்வுடைய அந்த தூதுத்துவத்தை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து அது வெளிச்சு கொண்டு வருகின்ற போது வெளிச்சமாகவும் வெளியில் உள்ள தன்னை உற்றார் உறவினர்கள் பூஜித்த போது அவர்களை மிக மோசமாக விமர்சித்த போது அந்த தாய் பெற்றெடுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பால்குடி பருவத்திலே பச்சளம் பாலகனாக இருக்கின்ற பருவத்திலே பேசினார்கள். இதை தாயை நீங்கள் குறைகூறாதீர்கள், அவர்கள் மோசமானவர்கள் அல்ல, நான் அல்லாஹ்வுடைய இறைத்தூதராக வரவிருக்கின்றேன் என்ற அந்த நற்செய்தியை தாயின் மடியிலே இருந்து சொன்னவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். பேசக்கூட தெரியாதவர்கள், பேச தெரியாத அந்த பருவத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பேசியிருக்கின்றார். இன்னொரு குழந்தை ஒரு தாய் தன்னுடைய நெஞ்சோடு அனைத்து பால் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே கம்பீரமான தோற்றத்திலே செழிப்போடு மிகவும் ஆரவாரமாக குதிரையிலே ஒரு வாலிபர் நடந்து சென்று கொண்டிருக்கின்றதை பார்த்த அந்த தாய் இதே போன்று எதிர்காலத்தில் என்னுடைய பிள்ளை வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டிய போது பால் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த பிள்ளை உடனே தன்னுடைய வாயை வெளியில் எடுத்து பேச தொடங்குகின்றது, இவரை போன்று என்னை ஆக்கி விடாதே என்று அந்த குழந்தை பேசுகின்றது. இப்பொழுது தாய்க்கு ஆச்சரியம், இன்னொரு சற்று நேரத்தின் முன்னால் அந்த பாலை மீண்டும் தொடர்கின்றது குடிக்கின்றது. அதற்கு அந்த நேரத்திலே இன்னொரு மூதாட்டி மிகவும் அசிங்கமான முறையிலே உலகத்தின் இன்பங்கள் அத்த நிலைமையிலே உலகத்தின் ஆதனம் சாதனம் எதுவும் இல்லாமல் தனித்தவராக நடந்து செல்கின்றதை கண்ட அந்த தாய் இதை போன்று என்னுடைய பிள்ளை எதிர்காலத்தில் ஆகக்கூடாது என்று சொன்னார். அப்போது அந்த பிள்ளை இதை போன்று என்னை ஆக்கிவிடு அல்லா என்று அந்த பிள்ளை மரகணம் துவாக்கினார். இரண்டுக்கும் அங்கே அந்த பிள்ளை விரிவு அந்த விளக்கம் கொடுக்கின்றது. எப்படி மேலத்தில் இருக்கின்ற அந்த மனிதர் தாம்பிரமாக ஆடம்பரமாக ஆரோரமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இணைப்பு அற்றவராக அல்லாஹ்வுடைய நெருக்கம் இல்லாத அடியாராக இருப்பதனால் அவரை போன்று எதிர்காலம் இரண்டு எதிர்காலம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் நான் வேண்டிக் கொண்டேன் என்று தாயிடத்தில் சொன்னவர் இந்த மாவி இந்த முழுமையடைந்த இந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருக்கின்றார். ஆகவே அவரை போன்று என்னை ஆக்கி என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க இன்னொரு குழந்தை அந்த குழந்தையின் சம்பவத்திலே தான் அந்த ஹதீஸ் வருகிறது. ஜுரைஜென்ற அல்லாஹ்வை மிகவும் வழிபடக்கூடியவன் ஆபித் இறை வணக்கசாலி அல்லாஹ்வை வழிபடுகின்றான். ஒரு தடவை தன்னுடைய எந்த அளவு சொன்னால் தன்னுடைய வீட்டுக்குள்ளே தனக்கான ஒரு பிரத்யேகமாக விசேடமாக ஒரு அறையை ஏற்படுத்திக் கொண்டார். அதுக்காக தொழுகைக்காக அல்லாஹ்வை தியானம் செய்வதற்காக தொழுது வணக்கம் முடிந்து விக்கிர் செய்து அல்லாஹ்வுடைய தியானத்திற்காக ஒரு ஒழுக்கமான இடத்தை வைத்துக் கொண்டார். அது யாரும் அங்கே செல்ல முடியாது. அந்த தன்னந்தனியான தனிப்பட்ட பிரத்தியமான இடத்தை தன்னுடைய விவாதத்திற்காக வணக்கத்திற்காக ஒழுக்கிக் கொண்டு தன்னுடைய வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதும் ஒரு தடவை தாய்க்கு ஒரு தேவை ஏற்படுகின்றது. வயதில் தாய் வந்து தன்னுடைய மகனை அழைக்கின்றார். துரைஜே என்று அழைக்கின்றார். துரை தொழுது கொண்டிருக்கின்றார், அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்திக் கொண்டிருக்கின்றார், அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். தாய் பேசுகின்றார், இங்கே இவர் தொழுது அசர் அல்ல, லுஹர் அல்ல, மகரிப் அல்ல, இஷா அல்ல, தொழுத தொழுகை மேலதிகமான தொழுகை நபுலான தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே உள்ளத்தோடு பேசுகின்றார்கள், நான் அல்லாஹோடு இணைந்து கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வை நினைத்து தொழுது கொண்டிருக்கின்றேன் என் தாய் பேசுகின்றார்கள். தாயின் அழைப்புக்கு நான் பதில் சொல்லுவதா அல்லது நான் என்னுடைய விவாதத்தை தொடர்வதா என்ற அந்த இரு கருத்தில் இருக்கின்ற ஒரு முடிவாக வருகின்றார். இல்லை, தாயின் அழைப்புக்கு பதில் சொல்லாமல் அப்படியே தன்னுடைய விவாதத்திலே இருக்கின்றார். இந்த நேரத்திலே தாய் திரும்பிச் செல்கின்றார். இரண்டாவது தடவையும் துரைஜே என்று அழைக்கின்றார்கள். இரண்டாவது தடவையும் வந்து பார்க்கின்றார்கள், மகன் தொழுகையில் இருக்கின்றார்கள், வாலிபர் தொழுகையில் இருக்கின்றார்கள், துரைஜே என்று அழைக்கின்றார்கள். இதே போன்று முதலாவது தடவை எவ்வாறு தன் உள்ளத்தோடு போராடினார் அந்த வாலிபர், அதே போன்று அந்த நிலைமையிலும் இல்லை, தாயின் அழைப்புக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, தாயின் அழைப்புக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, இறைவனோடு நான் தொடர்புபடுத்திருக்கின்றேன் என்பதை நிலைப்படுத்திக் கொண்டார்கள். மூன்றாவது விடுத்தமும் தாய் சற்று பின்பு சென்றதற்கு பின்னால், சற்று நேரம் சென்று கழிந்ததற்கு பின்னால் தாய் வந்து ஜுரேஜே என்று அழைக்கின்றார்கள். அந்த மூன்றாவது அழைப்புக்கும் தன்னுடைய மகனிடத்திலிருந்து தனக்கேனும் சரியான பதில் கிடைக்காதன் காரணமாக மனம் நோகுகின்றார், வேதனைப்படுகின்றார். நிந்திக்க அவர்கள் ஒரு வார்த்தையை பிரயோகிக்கின்றார்கள், ஒரு சொல்லை உபயோகப்படுத்துகின்றார்கள். இதனால்தான் நீங்கள் பிள்ளைகளை திட்டாதீர்கள் என்று சொல்வார், அது பழித்துவிடும் என்று சொல்லி அதிர்வில் வருகின்றது. இப்போது அந்த தாய் சொன்னார்கள், நீ மௌத்தாவதற்கு முன்னால், இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் மோசமான ஒரு நிகழ்வை, ஒரு சந்திப்பை நீ கண்டுகொண்டுதான் மௌத்தாழ்வாய் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார். காலம் கழிந்தது, தன்னுடைய தாயும் மரணித்து விட்டார்கள். இவர்கள் முழுக்க முழுக்க இபாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்ப காலத்திலே இருந்தது, ஆரம்ப காலத்திலே கடமைப்பாடான அவசியமான தொழுகையை தவிர ஏழைய தொழுகையில் இருக்கும் போது தன்னுடைய தாயும் தந்தையும் அழைத்தால் பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு இருந்து பின்னே மாற்றப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் கடமையான கொள்கையில் இருக்கின்றோம், ஒருத்தர் தீக்குள் பாய்கின்றார் அல்லது ஒருத்தர் கிணற்றிலே விழப்போகின்றார், ஒருத்தர் அல்லது இடிபாடுக்குள் சிக்கிக்கொண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்று என்று சொல்கின்றார். கொள்கையில் இருக்கின்றவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பரலாத கொள்கையாக இருந்தாலும் விட்டுட்டு சென்று அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு சரியத்தில் இடம் இருக்கின்றது. எப்போதும் எந்த கொள்கை பரலாத கொள்கைகளாக இருந்தாலும் சுண்ணத்தான நபிலான தொழுகையில் தொழுகின்ற போது தாய் தந்தை ஆரம்ப காலத்திலே அழைத்தால் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியும். இப்போது தொழுகையில் இருக்கின்ற எங்களை ஒருத்தர் அழைக்கின்ற போது இஷாரா செய்யலாம், பொறுத்திருங்கள் பொறுத்திருங்கள் என்று சொல்லலாம். அந்த அளவு இஸ்லாத்தை தெளிவாக வழங்கிக் கொண்டால் இஸ்லாத்தோடு எங்களுடைய இபாதத்தை இணைத்துக் கொள்வது, இஸ்லாத்தோடு இபாதத்தை இணைத்து இதர காரியங்களை சமாளித்துச் செல்வது இலகுவான வழியாகத்தான் இஸ்லாமியமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் விரிவான அது தலைப்பாக இருப்பதனால் அதை சொல்லவில்லை. இப்போது இவர்கள் என்ன செய்கின்றார்கள், மிக நீண்ட காலமாக இவருடைய வணக்கத்தில் இருக்கின்ற போதும் ஒரு காலத்தில் அவருக்கு முன்னால் இவரை வழிகடிக்க வேண்டும், இவரை இவருடைய வழியிலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மாது அங்கு இவருக்கு முன்னால் வருகின்றார். ஒரு பெண்மணி அலங்கரித்து தன்னை ஜோடித்து தன்னை மிகவும் அழகுபடுத்திக் கொண்டு இவருக்கு முன்னால் வந்து தனக்கு இசையுமாறு அவர்கள் அவர்களை பணித்த போது அவர்கள் அசையவில்லை, அவர்கள் அப்படியே இருந்தார். அவர்கள் அவர்கள் பக்கம் அவருடைய ஆசையின் பக்கம் செல்லவில்லை. பல முறைகள் இவர்களை சந்தித்த போதும் இவர்களை தனக்குள்ளே வளைத்தில் மாய்த்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்த்த போதும் முடியாத பட்சத்தில் இவருக்கு ஒரு பாடம் கட்ட வேண்டும் என்று சதி செய்ய தொடங்குகின்றார்கள் அந்த பெண்மணி. புகாரியிலே வர ஹதீஸ். இப்போது அந்த பெண்மணி ஆடு மேய்க்கின்ற இடையிலோ சேர்ந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார். சமூகத்திலே ஊரிலே பெரியோர் இடத்தில் இருந்த அந்த வடக்கசாலி மதிக்கப்படுகின்றார்கள், போற்றப்படுகின்றார்கள், அவர்கள் கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார். அவர்களும் அவருடைய புனித ஸ்தலமும் இபாதத் செய்கின்ற ஸ்தலமும் மதிக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்திலே பிள்ளை யோடு வந்து மாறி சமூகத்திலே செல்கின்றார். இந்த குழந்தையின் தந்தை ஜுரை என்கின்ற இறை வணக்கத்துக்குரியவர், முழுக்க முழுக்க தன்னுடைய இபாதத்தை தனி இடத்திலே செலுத்துகின்ற இந்த துரைஜிதார் இந்த குழந்தையின் இந்த குழந்தைக்கு காரணம் என்று சொன்ன போது ஊர் மக்கள் வருகின்றார்கள். அங்கே வந்து அவர் வணக்கம் செய்து கொண்டிருந்த இஸ்தலத்தை அடித்து உடைத்து நொறுக்கி விடுகின்றார். அவர்களை இழுத்து போட்டு அடித்து ஒரு தூணிலே கட்டி போடுகின்றார். அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தார், என்னை அனுமதியுங்கள் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அங்கே அழுக்கப்படுகின்றது. அவர்கள் ஒழு செய்தார்கள், அல்லாஹ்வோடு தொடர்பு வருகின்றார்கள். யா அல்லாஹ், இப்போது எனக்காக ஒரு சதியின் முன்னால் வந்து என்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி இருக்கின்றது. ஆக இதுக்குரிய விமோசனத்தை, இதற்குரிய ஒரு முடிவை, ஒரு தெளிவை நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆயிஷா நாயகி என்னவர்களை பற்றி தூசித்தார்கள். ஒரு ஆயிஷா நாயகி வந்து கொண்டிருக்கின்றார்கள் படையோடு, அவர்கள் வந்து தங்கிய இடத்திலே உறக்கமாகிவிட்டார்கள். அவர்கள் மெலிந்தவர்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் தூக்குகின்ற பல்லாக்கிலே, அவர்கள் பல்லாக்கில் இருந்தாலும் கூட பல்லாக்கின் பாரத்தை விட கூடுதலான பாரம் இருக்க மாட்டார்கள். இவ்வாறு தேய்ந்து மெலிந்தவர்கள் தான் ஆயிஷா நாயகி. ஆயிஷானாகி வந்து அந்த இரவு தங்குகின்றார்கள். கூட்டமாக அந்த நேரத்தில் ஆயிஷானாகி தங்கிவிட்டார்கள். பல்லாக்கை தூக்குகின்றவர்கள் தொடர்ந்து பார்க்க மாட்டார்கள். ஆயிஷானாகி உள்ளே இருக்கின்றார்களாங்க. தூக்கினார்கள் பாரம். நான்கு பேர்கள் சேர்ந்து தூக்கும் போதும் உள்ள இருக்கின்றவர்கள் பாரம் விளங்கார். இதனால்தான் அது விரிவாக சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஆயிஷானாகி தன்னுடைய அந்த பல்லாக்கில் இருக்கின்றார்கள் என்று நினைத்து தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள். ஆயிஷானாகி பார்த்தார்கள், அங்கே தன்னோடு வந்த சகாக்கள் இல்லை. பின்னே ஒரு படையின் நியதி ஒழுங்குமுறையை ரசுல்லா வைத்திருந்தார். படை சென்றதற்கு பின்னால் படையை தொடர்ந்து ஒருத்தரை வைப்பார்கள். படை விட்டுட்டு சென்ற சாமான்கள் எதுவும் இருந்தால் அல்லது எதுவும் விளைவுகள் விவரங்கள் இருந்தால் அதை சரி பண்ணுவதற்காக ஒருத்தர் இரண்டு பேரை ரசுல்லா படைக்கு பின்னால் வைப்பார்கள். இப்படி வந்த சஹாபி கண்டுதான் அவர்களை ஏற்றிக்கொண்டு வந்தார். ஏற்றிக்கொண்டு ஒன்றாக அல்ல, அவர்களை ஏற்றிக்கொண்டு மூஞ்சை கூட பார்க்காமல் அப்படியே கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆயிஷானாகி இதைத்தான் வேறு விதமாக கதை கட்டினார்கள் ஷியாக்கள். இதே போன்ற ஒரு சம்பவத்தை ஜுரைஜிக்கு ஏற்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பேசாமல் இருந்தார்கள் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள். அல்லாஹ்வுடைய ஊர் கணத்தின் ஊர் அந்த கருத்தை கேட்டு ரசூலுல்லாஹ் ஒதுங்கி விட்டார்கள், தனியாகி விட்டார்கள். ஆயிஷானாகி ஒரு பக்கம் இருந்தார்கள். இந்த நேரத்தில் வகி வருகின்ற வகிக்கு பின்னால் ஆயிஷாவை மீண்டும் தன்னுடைய துணைவியாக ஏற்றுக்கொண்டார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதே போன்று ஜுரைஜிக்கு ஏற்படுகின்றன. ஜுரைஜ் இப்போது இதற்கு வழி தெரியாது. வகியுடைய காலம் அல்ல. வகி என்றால் உடனே இறங்கும் வகி அல்ல. அல்லாஹோடு தொடர்பு இருக்கின்றது ஒரு வழி. அல்லாஹுடைய நேசராக இருந்தால், அல்லாஹுக்கு நெருக்கமானவராக இருந்தால் எதை கேட்டாலும் அடுத்த கணமே கிடைக்கும் என்ற உறுதி அந்த ஆபிதிடம் அந்த இறைவணக்க சாயம் இருந்தது. குழந்தையோடு பேசுகின்றார். ஏ குழந்தையே, உடைய தந்தையார் உனக்கு காரணமானவர் யார் என்று கேட்ட போது அந்த குழந்தை பேசுகின்றார். சிறிய பிராயத்தில் இருந்த குழந்தை என்னுடைய தந்தை இதோ இருக்கின்ற ஆத்திரை என்று சொன்ன போது அங்கே குழுமி இருந்த கூடியிருந்த அத்தனை கூட்டங்களும் சமூகமும் ஊராரும் தலைகுனிந்தார்கள், மன்னிப்பு கேட்டார்கள், மன்னித்தார்கள். உங்களுடைய இந்த வணக்க ஸ்தலத்தை தகர்த்து விட்டோம். பளிங்கியால் வைரத்தால் நீங்கள் விரும்புகின்ற தங்கத்தினால் நாங்கள் கட்டித்தருகின்றோம் என்று சொன்ன போது இல்லை, வெறும் களிமண்ணினால் மாத்திரம் எனக்கு கட்டித்தந்தால் போதும் என்று மன்னிப்பு கொடுத்தவர்கள் இருந்தார். மேலான அன்புக்குரிய இஸ்லாமிய எதைக்காக இதை சொல்லுகின்றேன், இபாதத்தில் இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு இருந்தவர்கள் அவர்களை தாய் மூன்று விடுத்தம் அழைத்தும் பதில் சொல்லாதன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படும் என்றிருந்தால் சொன்னார்கள், தாய் நீ மௌத்தாவதற்கு முன்னால் ஒரு மிக மோசமான ஒருத்தரின் முகத்தில் முழித்துத்தான் மௌத்தாகுவா என்று சொன்ன அந்த வார்த்தை பலிக்கின்றது என்பதை நினைத்து ஜுரை ஒரு கணம் அந்த இக்கட்டான நிலைமையின் வாய்விட்டு சிரித்தார். ஜுரை சிரித்தார்கள். அதிதிலே என் தாய் அன்று சொன்னது இன்று நடக்கிறது என்று சிரித்தார். அது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய தாய் அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், வக்கலா ரப்புக்கு அல்லாஹ் தௌபதி இல்லா ஐயாவு பதில் வாழ்கை நீஸ்தானா. அல்லாஹ் தன்னுடைய இபாதத்தோடு அடுத்ததாக நினைத்திருப்பது என்ன? எங்களுடைய பெற்றோர்களுடைய அஹ்தான் நலவு அவர்களை தேடல் என்ற விஷயம் கட்டாயப்படுத்திருக்கின்றது. மூன்று விடயங்கள், இரண்டு விடயங்கள் தொட்டு தொட்டு தொடராக பேசப்பட்டது. அகீமு ஸலா வாத்து ஸகா, நீ தொழுகு ஜகாத்தை கொடு. ஒரு மனிதர் செல்வந்தராக இருக்கின்றால் தொழுகின்றார், ஜகாத்து கொடுக்கவில்லை, அவருடைய தொழுகைக்கு பெருமதி கிடையாது, பெருமானம் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. ஏன்? அல்லாஹ் சொன்ன இரண்டு கட்டளைகள் தொழுகின்றார், செல்வந்தராக இருக்கின்றார், தக்காத்தை கொடுக்கவில்லை. இதனால் அவருடைய தொழுகையின் அரங்கேற்றம் அங்கே இல்லாமல் போய்விடுகின்றனர். ஒருத்தனாக அல்லாஹ் ரப் என்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹை முஹம்மதை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது அவருடைய வழிமுறைகளை புறக்கணிக்கின்றார்கள். இவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதினால் மூமினாக முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடப்பதினால் மூமினாக முடியாது. அல்லாஹ்வையும் ஏற்று, அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்று, அல்லாஹ்வுடைய கட்டளையும் ஏற்று, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையும் ஏற்றால்தான் மூமினாக முடியும். அனுஸ்கிரலி அல்லாஹ் சொல்லுகிறேன், எனக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். என்னுடைய தந்தைக்கும் அனுஸ்கிரலி வஸ்குர்லி அனுஸ்கிரலி வழிவாளிதை, எனக்கும் நன்றிக்குரியவர்களாக இருங்கள், உங்களை பெற்றவர்களுக்கும் நன்றிக்குரியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் கூறுவாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னை படைத்தவன் அவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும், அவனை நினைத்து சக்காத் கொடுக்க வேண்டும், அவனை நினைத்து நோன் முடிக்க வேண்டும், அவனை நினைத்து கௌபாவுக்கு செல்ல வேண்டும், அவனை நினைத்து சதக்கா சக்காத் எல்லாம் கொடுக்க வேண்டும். நன்றி சொல்கிறோம். எங்களை பெற்றெடுத்த தாய்களுக்காக பெற்றோர்களுக்காக எதை செய்கின்றோம், என்ன நன்றி பகிர்கின்றோம், அந்த நன்றி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். எங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இணைப்போடு தொடர்போடு இருக்கின்ற நேரத்தில் நடந்த சம்பவத்திற்கு எப்படி என்றால், குகையிலே மாற்றப்பட்டார் மூன்று பேர்கள். மாற்றப்பட்ட நேரம் தனக்கு வாழ்க்கை முடித்து விட்டது. ஒரு குகைக்கு அகப்பட்டார்கள், கல்லு வந்து மூடிக்கொண்டது. இந்த நேரத்திலே தன்னால் அவர்களுக்கு எதுவுமே பேச முடியவில்லை. இனிமேல் எங்களுடைய வாழ்க்கை இந்த குகைக்கிலே மடிந்து செத்துவிடுவோம் என்று முடிவுக்கு வந்தவர்கள் கடைசியாக ஒரு சிந்தனையர்கள், நாங்கள்லாம் எதையெல்லாம் அல்லாஹுக்காக செய்திருக்கின்றோம் அதை நினைத்து நினைத்து அல்லாஹுடைய முடிவோம். அல்லாஹை தவிர யாருமே எங்களை காப்பாற்ற முடியாது. இந்த கற்பாறை இந்த ஓட்டையிலிருந்து நகர்த்துவதற்கு அல்லாஹால் மாத்திரம்தான் முடியும் என்று சொன்ன போதும் நினைக்கின்றார். அதில் ஒருத்தர் எப்படி நினைக்கின்றார், என்னுடைய பெற்றோர்கள் இருந்தார், நான் ஒரு திருமணம் முடித்தவன், எனக்கு ஒட்டகம் இருந்தது, ஆடு இருந்தது, என்னுடைய பாலை கறப்பேன், என்னுடைய பிள்ளைகள் சிறியவர்கள், பால் குடிப்பதற்கு ஆசைப்படுகின்றவர்கள், நினைத்து சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் சிறியவர்கள், யா அல்லாஹ், சினந்தோறும் பாலை கறந்த அடுத்த கடமை என்னுடைய பெற்றோர்கள் அதை புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும் என்றால் என் மனம் நாடி சினந்தோறும் அவர்கள் குடித்ததற்கு பின்னால்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் நான் கொடுப்பேன். யா அல்லாஹ், ஒரு நாள் நான் வேலை சோழியாக வெளியில் சென்று விட்டு திரும்பி வருகின்ற போது என்னுடைய தாயின் தந்தையும் ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கிவிட்டார்கள். தட்டி எழுப்பதற்கு என் மனம் நாடவில்லை, நின்று கொண்டிருந்தேன் எழும்புகின்ற வரைக்கும். இதற்கிடையிலே என் கால் அடியில் மண்டியிட்டுக் கொண்ட அந்த பாலுக்காக என்னுடைய பிள்ளைகள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள், பாலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உனக்காக அந்த பால் என்னுடைய பெற்றோர்கள் குடித்தது பசி அவர் குடித்து வயிறு நிரம்பியதற்கு பின்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதனால் கொடுக்கவில்லையா அல்ல, எழுந்தார்கள், கொடுத்தேன், குடித்தார்கள், எடுத்தேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தேன், இது யாருக்காக, உனக்காக செய்தது யா அல்லாஹ் என்று இப்படி அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட போதும் கல் நகர்கின்றது. இப்படி மூன்று பேர்களும் எதை எதை அல்லாஹுக்காக செய்தார்களோ அந்த தூய்மையை வைத்து துஆ செய்தார்கள். கல் அகன்றது, குகையிலிருந்து வெளியே வந்தார்கள். வாழ்க்கை மிக நீண்ட காலம் வாழ்ந்தார். தாய்க்கு செய்த நலவுக்காக அல்ல. ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய தாய் ரசூல் அல்லாஹ் அலைஹிவஸல்லம் மன்னிடத்தில் ஒரு சஹாபி வருகின்றார்கள், யார் ஸூலல்லா, நானும் ஜிஹாதுக்கு வரைகின்றேன், அறப்போர் என உயிரை மாற்றப் போகின்றேன், உயிரை தீனுக்காக நிலையாகி கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய நாமம், அல்லாஹ்வுடைய நாமம் உயர வேண்டும், அல்லாஹ்வுடைய கலிமா ஓங்க வேண்டும், இஸ்லாம் ஓங்க வேண்டும், கலைக்க வேண்டும், நான் அர்ப்பணமாக போகின்றேன். அப்போது சொன்னார்கள், உம்மாவும் பாப்பாவும் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். ஆம் ஃபஜாஹித் பீஹிமா, உன்னுடைய பெற்றோர்கள் போய் நீ தியாகம் செய், அறப்போர் செய் என்று திருப்பி அனுப்பினார்கள். பத்ர் யுத்தத்துக்கு ஆற்றல் தேவைப்பட்டது அதிகமானவர்கள், தபூக் யுத்தத்துக்கு ஏறாதவர்கள், ஏற்றவர்கள், முடிந்தவர்கள் அனைவர்களும் கட்டாயமாக வர வேண்டும் என்ற அந்த நிர்பந்தமான நிலையில் இருந்த போது கட்டாயப்படுத்தினார்கள். மேலதிகமாக இருந்த போது உங்களுடைய தாய் தந்தைகளை விட அங்கே தீன் உயிர், அங்கே தாய் தந்தையர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஃபஜாஹித் பீஹிமா, இங்கே தாயையும் தந்தையும் கவனிப்பதற்கு யாருமே கிடையாது, ஊரை சுற்றித் திரிகின்றோம். தாய் தந்தையின் சேவையை செய்ய முடியாமல் நாங்கள் தெருக்களில் நிற்கின்றோம், சுற்றுலா போகின்றோம். தாயின் தந்தையும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வீட்டுக்குள்ளே இருக்கின்றார். எங்களுடைய தேவைகளை செய்து முடிக்குமாறு படித்து விட்டு செல்கின்றோம். எவ்வளவு பாரதூரமான பயங்கரமான குற்றமாக இருக்கின்றது. ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரி, தாய் தந்தையர்கள் என்பதில் இலகுவானவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை கடுத்தபணியாக அல்லாஹ் சொன்னது, அவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள், அவர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவு இஸ்லாம் வன்மையாக கடுமையாக தாய் தந்தையர்கள் விஷயத்திலே எங்களை வலியுறுத்தியிருக்கின்றனர். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், கலிமா வராமல் கஷ்டப்பட்டவரை கடைசியிலே தாய் வந்து துஆ செய்தார்கள், கலிமா வருகின்றது. இப்படியெல்லாம் எவர்கள் அக்க உம்மகு வாதினா சதீக்ககு வாத்லாபாகு, எவர்கள் தன்னுடைய தாயை நோவினைப்படுத்தி நண்பனை நெருக்கி தந்தையை துரத்தி தூரமாக்கி எவர்கள்லாம் வாழத் தொடங்கி விட்டார்களோ அங்கே விதவிதமான தண்டனைகளும் சோதனைகளும் பூமியை பெறும் என்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார். எங்களுடைய நண்பர்களை விட பெருமதியானவர்கள் தான் எங்களை பெற்றவர்கள். அக்க உம்மகு நண்பருக்காக தன்னுடைய தாய் தந்தையுடைய பேச்சை கேட்காமல் எவ்வளவு வேதனைப்படுத்துகின்றோம், சோதிக்கின்றோம், மனம் நோகின்றார்கள். விமர்சனம் இருக்குமா? எவர்கள் பெற்றவர்களை இந்த பூமியிலே வைத்து வேதனைப்படுத்துகின்றார்களோ அதனுடைய தண்டனை இந்த உலகத்தில் அனுபவிக்காமல் மௌத்தாக மாட்டார்கள் என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடுமையான வார்த்தையாக இருந்து கொண்டது. பெற்றவர்களோட பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்களுடைய கல்வை தொட்ட தொடுகின்ற அந்த மனைவிமார்களை விடவும் எங்களுடைய பெற்றோர்கள் சிறந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிடத்தில் ஒரு சாதி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அஹக்கான விஷயம் எது? ஒரு பெண்ணுக்கு, பெண் தன்னுடைய கணவனைத்தான் முதல் படுத்த வேண்டும், பொதுவாக அஹக்கான முதலுரிமை கொடுக்க வேண்டிய விடயம் எது? உன்னுடைய தாய்க்கு என்று சொன்னார்கள், உன்னுடைய தாய் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்களுடைய ஊர் பெரியார்கள் மதிக்கப்படுவதை விட எங்களுடைய தாய் தந்தைகள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே மதிக்கப்பட வேண்டும். பாடம் புகட்டி தந்த ஆசான்களை விட எங்களுடைய பெற்றோர்கள் எங்களால் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இப்படி அவர்கள் எல்லா கோணங்களின் பெருமைப்படுத்தி கண்ணியப்படுத்தி உயர வேண்டியவர்களா எங்களுடைய பெற்றோர்கள். வலதும் சாலிகும் எதுவுலகும் பெற்றோர்களும் பெருமையான சொத்துக்கள் தான் பிள்ளைகள் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார். மௌத்தாயினருக்கு பின்னால் பெற்றோர்களின் கபரை வெளிச்சமாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கின்றது? எதுக்கு இருக்கின்றது? சாலிகான பிள்ளை அவர்கள் செய்கின்ற துவாவின் மூலமாக அங்கே கபரில் இருத்தோடு நெருக்கத்தோடு நெரிசலோடு கபரின் இடுக்கு முடுக்கிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்களை பாதுகாக்கக்கூடிய ஆதனமும் சாதனமும் எதுவும் சாலிகும் எதுவும் பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவு பெருமதியானவர்கள் தான் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்காக. பெற்றோர்களும் பெருமதியான சொத்து. நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்காக என்ன செய்திருக்கின்றோம்? இப்போது அடுத்த கணம் இவ்வளவும் இருக்கின்றதா? உயிரோடு இருக்கின்ற காலத்தில் என் பெற்றோர்களுக்காக எதுவுமே செய்ய கிடைக்கவில்லை என்று ஏங்குகின்ற கவலைப்படுகின்ற உள்ளங்களுக்கும் மருந்தாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார். பெற்றோர்கள் மௌத்தாகி விட்டார்களா? உங்களுடைய தந்தை மௌத்த தந்தையின் சகோதரர்கள் இருப்பார்கள், தாய் மௌத்தா தாயின் சகோதரர்கள் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். தாய்க்கு செய்ய வேண்டிய சேவையை உங்களுடைய சகோதரி தாயின் சகோதரிக்கு செய்யுங்கள். தந்தைக்கு செய்ய வேண்டிய சேவையை உங்களுடைய தந்தையின் சகோதரனுக்கு செய்யுங்கள் என்று சொன்னார். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரி, இப்படியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் தந்தையின் பெருமானத்தையும் பெருமதியையும் எங்கள் கண்முன்னால் வைத்திருக்கின்றார்கள். கண்டுகொள்ளாவிட்டால் நாங்கள்லாம் கடுமையாக இவ்வுலகிலும் மறுவுலகிலும் தண்டிக்கப்படுவோம் என்பதை குர்ஆனும் ஷரியாவும் ஹதீஸும் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. மரணித்த பெற்றோர்களுக்காக ஏதும் செய்ய கிடைக்கவில்லை என்றிருந்தால் அதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக நாங்கள் எல்லாம் தனித்தவர்கள் அல்ல, வானத்தால் விழுந்தவர்கள் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சாயோடு மாத்திரம் வந்தவர்கள் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று களிமண்ணினால் மாத்திரம் சமைக்கப்பட்டவர்கள் அல்ல. எங்களை பெற்றவர்கள் இருக்கின்றார்கள், அல்லது மரணத்திலே கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடமைப்பட்டு இருக்கின்றோம், என்னென்ன செய்திருக்கின்றோம், எங்களுடைய மனைவிக்கு எப்படியெல்லாம் செய்கின்றோம், எங்களுடைய குழந்தைக்கு எப்படியெல்லாம் செய்கின்றோம், எங்களுடைய மனதை கல்வை தொட்ட அந்த மனைவியை விட மிக முக்கியமானவர்கள் தான் எங்களுடைய தாய். எங்களுடைய குழந்தைகளை விட மிக முக்கியமானவர்கள் தான், முதன்மைப்படுத்த வேண்டியவர்கள் தான் எங்களுடைய தாய். எங்களுடைய எல்லா கோணத்தில் இருக்கின்ற அடுத்த சுகுமத்துக்குரிய பலனுக்குரிய அந்த உயிரினங்களை விட மேலானவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள். அவர்களோடு நாங்கள் எப்படி இருக்கின்றோம், விமோசனம் கிடைக்குமா என்பதை முடிவாக எங்களிலே நாங்கள் விடை கண்டு கொண்டு, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, யா அல்லாஹ் அவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்று உங்களுடைய குர்ஆனும் உங்களுடைய ரசூலும் சொல்லியிருக்கின்றார்களோ அப்படி நடப்பதற்கு எங்களுக்கு அந்த அறிவுரையை தாராளமாக தருவாயாக. வாஹிர் தவா.